நம்ம பகவத்கீதை உபன்யாசத்தில் இங்கே வந்திருக்கிற அனைவருங்களும் நம்மளோட வரவேற்கிறேன். ஸோ இங்கே தினசரி பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து இன்றைக்கி நம்ம 3வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம் படிக்கிறோம். ஸோ இந்த உபன்யாசத்தில் கலந்துக்கிற அனைவருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை வரிவில் அத்தியாயம் 3 பதம் 10 கர்மயோகம். சக யஜ்ஞா பிரதாசிஷ்ட்வா புரோவாச பிரஜாபதிஹி அனன்ய பிரசவிஷ்யத்வம் ஏஷோ வத்விஷ்ட காமதுகு. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்வுக்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்படும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். ஹரே கிருஷ்ணா. சரி, நம்ம இன்னைக்கு காலையில் உபன்யாசத்தில் வந்து செயல் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தோம் இல்லையா. செயல் வந்து விஷ்ணுவோட திருப்திக்காக செய்யணும். யஜ்யாத்தா கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா தகத்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கசமாச்சரா. நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து விஷ்ணுவோட திருப்திக்காக இருக்கணும், தவிர வேற புலன்பத்துக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு காலையில் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸ்ரீமத் பாகவதமும் இதைத்தான் ரொம்ப உறுதியா நமக்கு அறிவுறுத்துது. காமேஷ்ய நேந்திரி நா இந்திரிய பிரீத்தி காமேஷ்ய நா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நா தோய் சேச கர்மபிஹி. ஸோ ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனித வாழ்க்கை வந்து புலன்களை திருப்திப்படுறதுக்கு, காமேஷ்யேந்திரி நா இந்திரிய பிரீத்தி, நம்ம வாழ்க்கை மனித வாழ்க்கை வந்து புலன்பத்துக்காக இல்லை, புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை, நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து புலன்பத்துக்காக இருக்கக்கூடாது. காமேஸ்தோய நா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீபேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா. இந்த மனித வாழ்க்கை வந்து கேள்வி கேட்கறதுக்காக, கேள்வி கேட்கறதுக்கு அந்த மனித வாழ்க்கை அப்படின்னு பாகவதம் நமக்கு அறிவுறுத்துது. அப்போ இந்த இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் தோணலாம், இப்ப எதுக்காக இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது இல்லையா. நிறைய பேர் சந்தேகம் வருது, இந்த உலகம் எதுக்கு படைச்சிருக்காங்க, யார் படைச்சாங்க, ஏன் படைச்சாங்க, படைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு எல்லாரும் சந்தேகம் கேட்பாங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க உலகம் வந்து தானா உருவாச்சு, இந்த விஞ்ஞானிகளா பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க, சடனா வந்து திடீர்னு எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கிடையாது, இந்த உலகம் வந்து ரொம்ப அழகா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப அழகா படைக்கப்பட்டிருக்கு. படைப்புன்னு போது படைப்புன்னு ஒருத்தர் இருக்காரு, படைப்பாளி ஒருத்தர் இருக்கும் இல்லையா. படைப்புன்னு ஒன்று ஒன்று இருந்தா படைப்பாளி ஒருத்தர் இருக்கும். புரோபா வந்து ரொம்ப அழகா சொல்றாரு, எதுவுமே தானம் உற்பத்தி ஆகாது, அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கும் இல்லையா. எந்த பொருளும் தானம் உற்பத்தி ஆகாது. இப்ப இந்த ஃபேன் வந்து ஓடிட்டு இருக்கு, ஆனா இது தானா ஓடல, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் சுவிட்ச் போட்டிருக்காங்க, சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க இல்லையா. சுவிட்ச் போடுறாங்க, சுவிட்ச் ஆன் பண்றாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. இது தானா ஓடக்கூடிய பேனா இருந்தாலும், இயந்திரமா இருந்தாலும், இந்த மின்விசிறி வந்து தானா ஓடக்கூடியதா இருந்தாலும், ஒருத்தர் சுவிட்ச் ஆன் பண்றாரு, சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. அப்போ படைப்புன்னு ஒன்று இருக்கும்போது படைப்பாளி ஒருத்தர் இருக்காரு. இப்ப இந்த ஃபேனை வந்து விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ விஞ்ஞானி வந்து சின்ன மூளையை வச்சு ஒரு ஃபேன் கண்டுபிடிக்கிறாரு, ஒரு லைட் கண்டுபிடிக்கிறாரு, பல்பு 1000 வால் பல்பு, 2000 வால் பல்பு, ஹாலோஜின் பல்பு, இந்த மாதிரி எல்இடி லைட் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ விஞ்ஞானி வந்து ஒரு சிறிய மூளையை வச்சு இந்த மாதிரி வெளிச்சு தரத்துக்கு விளக்குகளை, மின் விளக்குகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பகவான் வந்து உலகத்துக்கே விளக்கு வெளிச்சு கொடுக்குறே சூரியனை கண்டுபிடிச்சிருக்காரு. புரோபா வந்து ரொம்ப அழகாக உதாரணம் கொடுக்குறாரு, சூரியன்கிற ஒரு ஒரு வெளிச்சம் வந்து உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கும். இதுதான் பகவானுடைய படைப்புக்கும் நம்முடைய படைப்புக்கும் வித்தியாசம். இப்போ இது எதுவுமே இந்த லைட்டோ ஃபேனோ எதுவுமே தானோ உற்பத்தி ஆகலை, இதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளி இருக்காரு, அவருக்கு பின்னாடி ஒரு மூளை எங்கே இருக்கு. அதே மாதிரி படைப்புன்னு ஒன்று இருந்தால் படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்காரு, படைப்பாளி வந்து ஒரு நபர், ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா ஈஸ்வரன் அப்படின்னா கட்டுப்படுத்துபவர். சந்திரனை யார் கட்டுப்படுத்துறாங்க, சூரியனை யார் கட்டுப்படுத்துறாங்க, காற்றை யார் கட்டுப்படுத்துறாங்க, நெருப்பு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துறாங்க, ஈஸ்வரன் கட்டுப்படுத்துறாரு. யாரு பரமா, எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவார் ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா, கிருஷ்ணதா பரமேஸ்வரா, ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சித் ஆனந்த விக்கிரகா. அவருக்கு ரூபம் இருக்கு, எந்த மாதிரி ரூபம், சச்சித் ஆனந்தம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். கிருஷ்ணாவுடைய ரூபம் நித்தியமானது, அறிவு நிறைந்தது, ஆனந்தமானது. நம்ம மாதிரி ரூபம் இல்ல, நமக்கு இப்ப ரூபம் இருக்கு இல்லையா, இந்த ரூபம் எப்பவுமே நித்தியம் இல்ல, ஒரு நாள் அழிஞ்சிரும் இல்லையா. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, யாராவது சொல்லுவோமா இல்ல இல்ல என் உடம்பு அழியாது இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த உடம்பு மாற்றங்களுக்கு உட்பட்டது, மாற்ற மைண்டே இருக்கு இல்லையா. அப்ப இந்த உடம்பு அழியக்கூடியது, நிரந்தரம் இல்ல, இது உண்மை இல்ல, தற்காலிகமானது, சத் அப்படின்னா உண்மை, இந்த உலகம் தற்காலிகமானது அழியக்கூடியது. கிருஷ்ணா நித்தியமானவர் அழிவற்றவர், சத் சித், சித்னா அறிவு நிறைந்தது, நம்ம அறியாமைக்கு உட்பட்டவங்க, கிருஷ்ணா வந்து அறிவு நிறைந்தவர். ஆனந்தா முழு ஆனந்தம், கிருஷ்ணாவுடைய ரூபம் ஆனந்தம் கொடுக்கும், நம்முடைய ரூபம் எப்போ ஆனந்தம் கொடுக்காது. வருத்தம் தான் கொடுக்கு இல்லையா, நிரானந்தா. அச்சத் இந்த ரூபம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ரூபம் அச்சத் அச்சித் நிரானந்தா, அதுக்கு நேர் ஆப்போசிட், கிருஷ்ணனுடைய ரூபத்துக்கு நேர்மாறு. இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரூபம் வந்து நித்தியம் இல்லாதது, அழியக்கூடியது, எப்பொழுதும் ஆனந்தராது, அறிவு குறைந்தது. இதுதான் கிருஷ்ணாவுக்கு நமக்குள்ள வித்தியாசம். அப்போ படிப்புன்னு ஒன்று இருந்தால் படிப்பாளின் ஒருத்தர் இருக்காரு, அந்த படிப்பாளி வந்து முழு முதற் கடவுள். கிருஷ்ணா வந்து ரொம்ப அழகாக சொன்னார் பகவத்கீதையில், அகம் சர்வஸ்ய பிரபோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜ தேவாம் புதாபாவ சமன்விதா. இந்த பௌதிக லோகம் ஆன்மீக லோகம் ரெண்டுக்குமே வந்து நான் தான் எஜமான், நான் தான் படைச்ச ரெண்டையுமே, ரெண்டுமே எங்கிட்ட இருந்தால் தோன்றுதுன்னு சொன்னார் கிருஷ்ணா. மத்த பரதரம் நான் யற்கிஞ்சி தஸ்தி தனஞ்சயா, ஓ அர்ஜுனா தனஞ்சயா என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை, நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல எல்லாம் என்னையே சார்ந்திருக்குன்னு சொல்றாரு கிருஷ்ணா. எல்லாமே கிருஷ்ணாவே சார்ந்திருக்கு. கிருஷ்ணா தான் விதை, அகிலத்தோட விதை, பீஜமாம் சர்வபூதானம் எல்லா உயிர்வாளியோட விதையும் கிருஷ்ணர் தான். இல்லாட்டி எப்படி உயிர்கள் உற்பத்தி ஆகுது, அந்த உயிர்களோட உற்பத்தி தானா ஆகுறதில்ல, உயிர்வாளி எப்படி உற்பத்தி ஆகுது, அந்த விதை கிருஷ்ணர் தான். அதனாலதான் வந்து விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க, உயிர்களை வந்து செயற்கை உற்பத்தி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. சில பிரபுபாதர் வந்து விஞ்ஞானிகள் சவால் விட்டார். பிரபுபாதருடைய ஒரு சீடர் வந்து ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ், ஸ்வரூப் தாமோதர் கோசாமி மகாராஜ் வந்து ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து பிரபுபாடி சீடரும் கூட. அப்போ ஒரு நாள் அவருடைய அவர் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது ஒரு இயற்பியல் விஞ்ஞானி வந்து என்ன பண்ணாரு, வேதியியல் விஞ்ஞானி என்ன சொன்னார்னா, உயிர்கள் வந்து உற்பத்தி பண்ண முடியும், உயிர்களை வந்து உற்பத்தி பண்ணலாம், நம்ம வந்து உயிர் ஒரு உயிர்லேருந்து உயிர் தோன்றுதுன்னு பிரபுபாடு புக்கே எழுதிருக்கு, உயிர்லேருந்து உயிர் தோன்றுகிறது. ஸோ விஞ்ஞானி என்ன சொல்றாரு, உயிர்களை உற்பத்தி பண்ண முடியும். அப்போ ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் கேட்டாரு, சார் நீங்க உயிர்களை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம லேப்ல நிறைய கெமிக்கல் இருக்கு, ஏன் இதுல இருந்து நீங்க உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடாது? அவர் என்ன சொன்னார்னா, ரசாயன கலவையினாலதான் உயிர் உற்பத்தி ஆகுது, கெமிக்கல் காம்பினேஷன், ரசாயன கலவையினாலதான் உயிர்களை உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னார் அந்த விஞ்ஞானி. அதுக்கு ஸ்வரூப் தாமோதர் மகாராஜ் கேட்டாரு, அப்படின்னா நம்ம லேப்ல நிறைய ரசாயனங்கள் இருக்கு இல்லையா, கெமிக்கல் இருக்கு, அதை மிக்ஸ் பண்ணி நீங்க உயிரை உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு, அது என்னால முடியாது, இதுதான் விஞ்ஞானி. ஸோ விஞ்ஞானியோட அறிவு குறைபாடான, ஆனால் சாஸ்திரம் வந்து தெளிவான அறிவு கொடுக்குறது. அதனால படைப்புன்னு ஒன்று இருந்தால் படைப்பாளின் ஒருத்தர் இருக்காரு, அந்த படைப்பாளி தான் எல்லாமே படுறாரு கிருஷ்ணா. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதா மகா, இந்த அகிலத்தோடைய தாய் தந்தை முன்னோர் காப்போன் எல்லாமே நான் தான் சொல்றேன் கிருஷ்ணா. ஸோ இப்படி கிருஷ்ணா வந்து நித்தியமானவர், அழிவற்றவர், நிரந்தரமானவர், ஆன்மீகமானவர். அதே போல தான் கிருஷ்ணாவுடைய அம்சமாகிய நம்ம, கிருஷ்ணா சொல்றாரு நம்ம எல்லாரும், நம்ம உயிர்வாழ் இருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாரும் கிருஷ்ணனுடைய அம்சம். மமே வாம்சோ ஜீவலோகி ஜீவபூத சனாதனா, இந்த உயிர்வாளிகள்னா என்னுடைய அம்சம் நித்தியமானவங்க, சனாதனன்னா நித்தியமானவங்க, நம்ம எல்லாருமே கிருஷ்ணாவுடைய அம்சம் நித்தியமானவங்க. மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஷ்டானி கர்ஷதி, ஆனா மனம் உட்பட ஐந்து புலன்கள், மனம் வந்து மன உட்பட ஆறு புலன்கள், நமக்கு ஐந்து புலன்கள் இருக்கு, மனம் சேர்ந்து ஆறு புலன், இந்த ஆறு புலன்களால கஷ்டப்படுறாங்க. அப்ப உயிர்வாயுகள் வந்து கிருஷ்ணரோட சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க, நம்ம எல்லாருமே கிருஷ்ணரோடு சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க. ஆனா நம்ம கிருஷ்ணாவை மறந்து போயிட்டோம், கிருஷ்ணா வேணாம், நான் தனித்து இன்பம் அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிப்பானா இருக்கணும், நான் தான் எஜமானனா இருக்கணும், நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் இல்லையா. இந்த உலகத்துல பாக்குறோம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அகம் போக்தா நானே அனுபவிக்கணும், அகம் கர்த்தா நானே காரணமா இருக்கணும், அகம் ஈஸ்வரா நானே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கு, சின்ன குழந்தை கூட இருக்கு. சின்ன குழந்தை என்ன நினைக்குது, நிறைய விளையாட்டு பொருள் வச்சிருக்கோம் அடுத்தவங்களுக்கு கொடுக்காது இல்லையா. சின்ன குழந்தை விளையாடிச்சு என்னது, நிறைய பொருள் இருக்கும், ஆனா இன்னொரு பையனை கொடுக்க மாட்டான், ஏன்னா நான் அனுபவிக்கணும், அதை நான் தான் அதோடைய ப்ரொப்ரைட்டர், நான் தான் அதோட இன்சார்ஜ். இது குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு வயதானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த உலகத்துல அனுபவிக்கணும்னு எண்ணம். சோ இந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது, கிருஷ்ணாவை வந்து பிரிந்ததுனால தான், பொய் அகங்காரத்தினால. பொய் அகங்காரம் என்னது, ஏன் கிருஷ்ணா மட்டும் அனுபவிக்கணும், நான் அனுபவிக்க கூடாதா அப்படின்னு சில ஆத்மாக்கள் வந்து, கிருஷ்ணா வேணாம், கிருஷ்ணன் எனக்கு வேண்டாம், நான் தனியா புலன்பு அனுபவிக்க, நானும் அனுபவிக்கணும், ஏன் கிருஷ்ணா மட்டும் அனுபவிக்கணும், நானும் அனுபவிப்பேன் அப்படிங்கிற பொய் அகங்காரத்தினாலதான் இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டு. இல்லாட்டி கிருஷ்ணா வந்து இந்த உலகத்தை படைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணா வந்து இந்த ஜட உலகத்தை எதுக்காக படைச்சாரு, ஜீவாத்மாக்களை ஜீவாத்மாவுடைய விரும்பினால, ஜீவாத்மாக்களாகிய நாம் எல்லாரும் விரும்பணும், என்ன விரும்பணும், நான் தனித்து அனுபவிக்கணும். தன் கிருஷ்ணா இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணார் எப்படி, மயா தக்ஷேன பிரகிருதி சுயதேச சராச்சரம். ஜஸ்டே கிருஷ்ணாவுடைய கிளான்ஸ், கிருஷ்ணாவுடைய சைடு பார்வையில், சைடு அப்படி ஓர கண்ணால் பார்த்தாலும் சிருஷ்டிப்பு தொடங்கிடு. தன் இரண்டாவது சிருஷ்டிப்பு வந்து பிரம்மதேவர் பண்ணுறார், உயிர்வாளிகள் எல்லாம் படைக்கிறார் பிரம்மா. அந்த பழிக்கூடிய ஆற்றலும் கிருஷ்ணர் தான் கொடுக்குறார் பிரம்மாவுக்கு. ஜென்மாதி அஷ்யதை அவங்க ஜென்மாதியோ இதரஸ்தா தேசு அவிஞஸ்வராத் தேனே பிரம்மஹதயாதி கவியே முகியந்தி அசுரேக. தேனே பிரம்மஹதயாதி கவியே, பிரம்மாவுக்கு ஆதி கவி முதல் பண்டிதர் அவர் தான். அவர் இதயத்தில் இருந்து கொண்டே பிரம்மாவுக்கு வந்து கிருஷ்ணா என்ன பண்ணாரு, எல்லா இதயத்திலும் கிருஷ்ணா பரமாத்மா இருக்கு. அப்ப பிரம்மாவோட இதயத்தில் இருக்காரு. ஸோ பிரம்மாவோட இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் என்ன பண்ணாரு, படிக்கக்கூடிய ஆற்றல் அறிவாற்றல் கொடுத்தார். பிரம்மா வந்து உயிர்வாயில படிச்சார். ஸோ பிரம்மா வந்து பிரம்மாவுக்கு வந்து ஸ்வயம்பு அல்லது ஆத்மபூன் பேர். பிரம்மாவுக்கு என்ன பேரு, ஸ்வயம்பு அல்லது ஆத்மபு. அவருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே விஷ்ணு தான். விஷ்ணுவோட நாபிலிருந்து வந்தார். விஷ்ணுவோட நாபிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டுல தாமரை பூ வருது. தாமரை பூ மேல பிரம்மா உட்காந்துட்டு இருக்காரு. எங்க பார்த்தாலும் எல்லா பக்கம் இருட்டா இருக்கு, வெளிச்சமே இல்லை. அப்ப பிரம்மா எங்க இருக்காருன்னு அவர் கண்டுபிடிக்கணும். பார்த்தா ஒரு தாமரை பூ மேல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த தண்டு பிடிச்சி கீழே இருக்குன்னா அது போயிட்டே இருக்கு. அவருக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. திரும்ப வந்து மேல உட்காந்து யோசிக்கிறார், நான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கேன், எதுக்காக வந்திருக்கேன், என்ன பண்ணணும். அப்போ ஒரு சப்தம் மட்டும் கேக்குது, தபா தபா தான் முதல் வார்த்தை. முதல் சப்தம் பிரம்மா கேட்டது, தபா தபம் செய்யுங்க. தபோ திவ்யம் புத்திரகாயண சத்தியம் சூத்தியத்தை தஷ்யார். மனித வாழ்க்கை வந்து தபங்களை விரதங்களை அனுஷ்டிக்கிறதுதான். உலகத்தோட முதல் உயிர்வாளி பிரம்மா என்ன பண்ணாரு, தபம் செய்தார், தபங்களை விரதங்களை அனுஷ்டிச்சார். தென் பகவான் என்ன பண்ணாரு, ஒரு ஒட்டுமொத்த வைகுண்ட லோகத்தை காமிச்சார். தன் சிஷ்டிக்கூடிய ஆற்றலை கொடுத்தார். தன் பிரம்மா வந்து சிஷ்டிக்கிறார். அப்போ அவங்களுடைய ஒரு உயிர்வாளிகளும் அவங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல உடல் எடுக்கிறாங்க. எண்ணற்ற உடல்கள், தாவரங்கள், பறவைகள், விலங்கு, ஏன்னா வெரைட்டி இருக்கணும். வெரைட்டி இஸ் த மதரா மதரா என்ஜாய்மெண்ட். மதரா என்ஜாய்மெண்ட்னா அனுபவிக்கிறதுக்கு வந்து விதவிதமான வசதிகள் இருந்தால் அனுபவிக்க முடியும். அப்போ விதவிதமான உடல்கள், தாவரங்கள், மனிதர்கள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வகைகள், இப்படி எண்ணற்ற உயிரினங்களை வந்து பிரம்மா உற்பத்தி பண்றாரு. ஸோ இங்க கிருஷ்ணா என்ன சொல்றாரு, படைப்பின் ஆரம்பத்துல வந்து ரொம்ப அழகாக சொல்றாரு கிருஷ்ணா, படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாயிருங்கள், ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். ஸோ பகவான் என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தை வந்து நம்முடைய விருப்பத்துக்காக தான் உண்டு பண்ணாங்க. அப்போ இந்த உலகம் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மனித வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, இந்த ஜட உலகம் நமக்கு ஒரு வாய்ப்பு தான். ஜட உலகத்தில் வந்து இது வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி, ஜட உலகம் வந்து ஒரு ஜெயில். ஜெயிலில் என்ன பண்ணுவாங்க, கைதிகள் எல்லாம் தப்பு செய்கிறவங்க, அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களை மீறுறவங்க, தன்னுடைய சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க, அவங்களெல்லாம் ஜெயிலில் போடுவாங்க இல்லையா, அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்தை மீறுறவங்க. அப்புறம் தனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, இப்போ எனக்கு வந்து டிரைவிங் பண்ணலாம், கார் ஓட்டுற சுதந்திரம் இருக்குது, ஆனால் நான் லைசன்ஸ் எடுக்கல என்ன பண்ணுவாங்க, என்ன எனக்கு வந்து ஃபைன் போடுவாங்க இல்லையா. எனக்கு நடந்து போக சுதந்திரம் இருக்குது, நான் நடைபாதையில் போகாமல் சிக்னலில் நடந்து போனேன்னா எனக்கு ஃபைன் போடுவாங்க, நான் அரசாங்கத்துடைய சட்டத்திட்டத்தை மீறி தான் என்ன ஜெயிலில் போடுவாங்க. அந்த மாதிரி தான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதவங்க இந்த ஜட உலகத்துக்கு அனுப்பப்படும். ஆனால் இங்கே வாய்ப்பு இருக்கு. இந்த ஜட உலகத்தில் வந்து எண்ணற்ற உயிர்வாளிகள் இருக்காங்க. அதில் வந்து பாரத பூமி ரொம்ப ரொம்ப பாக்கியம். ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோணா பாக்கியவான் ஜீவ் குரு கிருஷ்ண பிரசாதியமாய் பக்தி லதா பீஜ். இந்த பிரம்மாண்டம் ஒட்டுமொத்த 14 கிரகங்கள், மேலுலகங்கள், கீழ உலகங்கள், மத்திய லோகம், இதெல்லாம் சேர்த்து 14 கிரகம். ஏமித்தே பிரம்மாண்டே பிரமித்தே கோணா பாக்கியவான் ஜீவ். இதில் யார் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்காரோ அவர் வந்து குரு கிருஷ்ணா. குருவுடைய கருணையாலும் கிருஷ்ணாவுடைய கருணையாலும் பக்திங்கிறதே அவர் கிடைக்கும். அது வந்து பாரத பூமியில ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கும். பாரத பூமி மருந்த ஜென்ம வைலசா ஜென்மசாத்திய காரிய காரி பரவப்பக்கார் சைத்தன்மா அப்படி சொல்ற. பாரத பூமியில பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு. என்ன கடமை, முதல்ல அவங்க தங்களை பக்குவப்படுத்திக்கணும், அப்புறம் அடுத்தவங்களை விடுவிக்கணும். அதனால பாரத பூமிங்கிறது வந்து புலன்பத்துக்காக இல்லை. அதாவது வேத காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் பாரத பூமியில் இருந்தது. பரத மகாராஜ் ரிஷபத்தருடைய பையன் பரதன் வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணார். அப்போ அவருடைய புகழ், அவர் ஒரு விஷ்ணு பக்தராக இருந்தார், மிகச்சிறந்த ஆட்சி பண்ணார் அவர். அதனால அவருடைய பெயர்லேயே இந்த உலகம் முழுவதும் பாரத வருஷம்னு அறியப்பட்டது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதி மட்டும், ஒரு சிறிய நிலப்பகுதி மட்டும் பாரத பூமி. அது இப்போ பிரிட்டிஷ்காரங்கனால இந்தியான்னு சொல்லப்படும், இந்தியான்னு அழைக்கப்படுது. ஸோ நம்முடைய நாடு வந்து இந்தியா அப்படின்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் இதோடைய உண்மையான இது என்னதுன்னா பாரத் மகாராஜ் ஆட்சி பண்ணனா பாரத் பூமி, பாரத பூமி. ஸோ இங்கே வந்து இந்த பாரத பூமியில் வந்து இது முழுக்க முழுக்க இங்கே ஆன்மீகத்துக்குள்ள இடம். இந்த பாரத பூமியில் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணுறதுக்கு தான். இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள் எல்லாம் இங்கே தான் தோன்றுச்சு. பகவானுடைய அவதார லீலைகள் எல்லாமே இந்த பாரத பூமியில் தான் நடந்தது. ஸோ பாரத பூமி வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்காக இல்லை, பணம் சம்பாதிக்கணும், இல்ல புலன் பார்வை வைக்கணும், பெரிய பெரிய ஐடி பார்க்கு, சாப்ட்வேர் இன்ஜினியர், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அதுக்காக இல்ல. ஓகே, இப்ப வந்து கலியுகத்தோடைய ஆதிக்கத்தினால இதெல்லாம் வந்துருச்சு. ஐடி பார்க் இருக்கு, டெக்னோ பார்க் இருக்கு, சாப்ட்வேர் கம்பெனி இருக்கு. ஆனா இதுக்காக இல்ல நம்மளுடைய பாரத பூமி. இந்த பாரத பூமி முழுக்க முழுக்க ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றதுக்குதான். ஆனா துரதிருஷ்டவசமா ஜனங்க வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தால கவரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கலாச்சாரத்தை பின்பற்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாஸ்திர விதிகளை பின்பற்றணும். பாரத பூமியில பிறந்த ஒவ்வொருத்தரும் பக்குவம் அடையணும். இந்த இந்த முதல்ல பாரத பூமியில பிறந்தவங்களுடைய முதல் வேலை என்னது, நான் யாரு, அவங்க வந்து சாஸ்திரத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும். சைத்தன்ய மகாபிரபு வந்து கேட்கிறார் சனாதன கோஸ்வாமி, கியாமி ஆமே மோரே ஜப தாபத்ராய், ஓ மகாபிரபு, என்ன வந்து ஜனங்க பெரிய பண்டிதன்கிறாங்க, பிராமின்கிறாங்க, நாங்க வேதம்லாம் படிச்சிருக்கோம்னு சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு நாங்க யாருன்னு தெரியல, எங்களுக்கே இந்த மூணு வகையான துன்பம் வருது, நாங்க எப்படி அதுல இருந்து விடுபடுறது. இதுதான் ஜீவசிய தத்துவ ஜிஜாசா, மனித வாழ்வில் கேள்வி கேட்கறதுக்காக, நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் ஏன் இறந்து போறேன், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறேன், நான் எப்படி இந்த உலகத்துல நான் பிறந்தேன், ஆத்மா நான் என்ன, உடல் நான் என்ன, இதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கை வந்து முழுக்க முழுக்க தண்ணி உணர்றதுக்காக. நாயம் தேக தேக பாஜான் நிர்லோகே கஷ்டான் காமான் அருகதி பொறுப்புஜாங்கே, ரிஷப்தேவ் சொன்னார் தன்னை பசங்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. நாயம் தேக தேக பாஜான் நெல்லோகே கஷ்டான் காமான் அதிகரி பிரிப்புஜாங்க. இந்த புலன்பம் வந்து மலம் தீக்கிற பன்றியோட வாழ்க்கையில கூட இருக்குன்னு சொல்றாரு ரிஷபதேவ். மனித வாழ்க்கைக்காக தபோ தீவியம் புத்திராயண சத்தியம் சூத்தியத்தை தஷ்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம், தபங்களை விரதங்களை பயிற்சி பண்றதுதான் மனித வாழ்க்கை. அப்ப இந்த பாரத பூமி வந்து முழுக்க முழுக்க எதுக்காக, நமக்கு என்ன பர்பஸ் இங்க, இங்க வந்து யாருனாலும் வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடையலாம். இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், வேத நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், இதெல்லாம் பாரத பூமியில இதுதான் நம்முடைய செல்வம். நம்மளுடைய செல்வம் என்னதுன்னா வேத நாகரிகம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய கல்ச்சர், நம்முடைய வேதிக் கல்ச்சர், நம்முடைய வேத கலாச்சாரம், நம்முடைய நாதிரி, நம்ம வேத நாகரிகம், நம்ம வந்து இந்த தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை, இதுதான் நம்முடைய சொத்து. இதுதான் நம்ம சொத்து. இந்த சொத்து வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். முதல்ல நம்ம இந்த சொத்து வந்து சரியா பயன்படுத்திக்கணும், அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதனாலதான் பார்த்தோம்னா எண்ணற்ற மகான்களுக்கு தோன்றியிருக்காங்க. அவங்க எல்லாமே எதுக்காக தோன்றுனாங்க, நம்மள எல்லாம் வந்து இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக தான், சிறைச்சாலையிலிருந்து நம்மளை விடுவிச்சு பகவான் அனுப்பியிருக்கதான். ஸோ வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, தர்ம அர்த்த காம மோக்ஷம். தர்மம், நம்மளுடைய தர்மம் என்ன, ஜீவாத்மாவுடைய தர்மம் என்ன, ஜீவேரே சொரூபுகை கிருஷ்ணேரே நித்யதாஸ், ஜீவாத்மாவுடைய சொரூபம், உண்மையான சொரூபம் வந்து கிருஷ்ணாவும் சேவைப்படுது. ஸோ நம்முடைய தர்மம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க என்ன தர்மத்தில் இருக்காங்களோ அதுக்கான பொருளாதார முன்னேற்றம், அப்புறம் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்றது, இறுதியில மோட்சம், மோட்சத்தை நோக்கி வரும். ஸோ பாரத பூமியில வரவங்களுக்கு என்ன கொடுக்கணும், மோட்ச தர்மத்தை போதிக்கணும். வெளிநாடுகளில் உள்ளவங்கலாம் வந்து புலன்பமே பிரதானம் வாழ்றோம். ஆனா காலப்போக்கில் கலியுகத்தினுடைய ஆதிக்கத்தினால நம்மளும் வந்து புலன்பமே பிரதானம் வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனா பாரத பூமி வந்து ஸ்பெஷலி மென்ட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ், ஆன்மீக முன்னேற்றத்துக்காக தான் இந்த இடம், இந்த நிலம் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக முன்னேற்றத்திற்காக. அதனாலதான் புத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்துல ராஜவம்சத்துல பிறந்தார் சித்தார்த். அவரு மிகப்பெரிய ராஜவம்சத்துல பிறந்து ரொம்ப வசதியான அரண்மனையெல்லாம் இருக்கு அவருக்கு, அழகான மனைவி, அரண்மனை, சொத்து எல்லாமே இருந்தது. ஆனா புத்தர் ஒரு நாள் யோசிச்சாரு, ஏன் ஜனங்களை அப்படி கஷ்டப்படுறாங்க, ஸோ நம்ம கஷ்டம்னு என்ன நினைக்கிறோம், நம்ம கஷ்டம்னா வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, இல்லை துணிமணி இல்லாமல் இருக்கிறது, இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, இதுதான் கஷ்டம்னு நினச்சிக்கிறோம். இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, இன்னைக்கு சாப்பாடு கிடைக்காம இருக்கலாம், நாளைக்கு சாப்பாடு கிடைக்கலாம், இன்னைக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம், ரெண்டு நாள் கழிச்சு வேலை கிடைக்கலாம், அப்புறம் வேற கம்பெனியில் சம்பளம் வேலை அதிகமாக கிடைக்கலாம், இது மாதிரி இது மாறிட்டே இருக்கும். ஆனால் நிரந்தரமான பிரச்சனை என்னது புத்தர் பார்த்தாரு, ஜென்ம மிருத்யு ஜிராவியாதி துக்க தோஷான தர்ஷினா, பிறப்பு இறப்பு முதுமை நோய், இதை தான் நம்ம உழண்டு இருக்கோம் எல்லாருமே, பிறப்பு இறப்பு முதுமை வயோதிகம் வியாதி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்களை விடுவிக்கணும் அப்படின்னு புத்தர் வந்து துறவரம் மேற்கொள்றார். புத்தர் துறவரம் மேற்கொண்டு அகிம்சை தத்துவத்தை போதிக்கிறார் எல்லாத்துக்கும். நம்ம ஆசைதான் காரணம், ஆசையை துறக்கணும், பௌதி ஆசைகளை துறக்கணும். நம்ம வந்து பௌதி ஆசைகளை துறந்தாதான் சந்தோஷமா இருப்போம், இல்லாட்டி நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு புத்தர் வந்து அகிம்சா தத்துவத்தை போதிச்சார். ஜெய ஜெகதீஸ்வரே, பகவான் கிருஷ்ணர் கேசவன் புத்தர அவதரிச்சார். எதுக்கு? நிந்தசி யக்ஞம் விதேரஹா ஸ்ருதி ஜாதம். வேதங்களை பயன்படுத்தி நிறைய மிருக வதை பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய மிருகங்களை கொண்டு இருந்தாங்க, அதை வந்து தடுத்தார். எல்லாரையும் வந்து மிருக வாழ்க்கையிலிருந்து மனித வாழ்க்கையை கொண்டு வந்தாரு. அனாவசியமா நிறைய உயிரினங்களை கொள்றது, கொலை புரியறது, ஆகவாரியங்கள் செய்யறது, இதுல இருந்து அவங்கள விடு வச்சார் புத்தர். அவங்கள படிப்படியா நல்வழிக்கு கொண்டு வந்தார். சரி, இப்படி புத்தர் இங்கதான் தோன்றினார் பாரத பூமியில. அதுக்கப்புறம் ஆதிசங்கரர், ஸ்ரீமத் ஆதிசங்கராச்சாரியர், அவரும் இளம் வயதிலே சன்னியாசத்தை மேற்கொண்டு உலகம் முழுவதும் வேத தத்துவத்தை பிரச்சாரம் பண்றார். பாரதம் முழுவதும் பிரயாணம் செய்து நான்கு திசைகள்ல, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, நான்கு திசைகளையும் பிரயாணம் செய்து மடங்களை நிறுவினர். ஜோஷி மட், கோவர்தன் மட், துவாரகா மட், ஸ்ருங்கேரி மட், நான்கு மடங்களை நிறுவி அவர் என்ன பண்ணாரு, வேத நாகரிகத்தை போதிச்சார், எல்லாரையும் வேதங்களை ஏற்றுக்க வச்சார். அதே போல ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர் வந்து அவரும் சன்னியாசம் எடுத்துட்டு என்ன பண்ணாரு, கிருஷ்ணவர்ணரும் பிரச்சாரம் பண்ணார். எப்படி பகவானை வழிபடுறது, எப்படி பகவானுக்கு கைங்கரியம் பண்றது, இதெல்லாம் போதிச்சார் ராமானுஜர். எப்படி பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறது, பகவான் மேல எப்படி அன்பு செய்யறது, அடியார்களுக்கு எப்படி சேவை பண்றது, என்னென்ன மாதிரி பூஜைகள்லாம் செய்யணும், ஸோ இது ராமானுஜாச்சாரியர் போதிச்சார். அப்புறம் ஸ்ரீபாத் மத்வாச்சாரியர், மத்வாச்சாரியர் இன்னும் தீவிரமா பிரச்சாரம் செய்து பகவானுக்கும் ஜீவாத்மாக்குள்ள வேறுபாட்டை உறுதிப்படுத்தினார். ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற, ரெண்டு ஒன்றும் இல்லை. ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுடைய சிறிய அம்சம், பரமாத்மா முழுமுதற் கடவுள், கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், நம்ம அவருடைய சேவகர்கள். பகவத்கீதை, பாகவத தர்மத்தை வந்து ஸ்ரீபாத் மதுவாச்சாரியர் பிரச்சாரம் பண்ணார். இப்படி பாரத பூமியில எடுத்து பார்த்தோம்னா புத்தர், ஆதிசங்கரர், ராமானுஜர், மதுவாச்சாரியர், இப்படி ஒரு ஆச்சாரியர்களும் வந்து நிறைய தத்துவங்களை போதிச்சிருக்காங்க. அந்தந்த நேரத்துக்கும், இடத்துக்கும், நேரத்துக்கும், காலத்துக்கும், டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு இடத்துக்கும், ஒரு நேரத்துக்கும், ஒரு காலத்துக்கும் தகுந்தாற் போல ஆச்சாரியர் தோன்றி தத்துவங்களை ஸ்தாபனம் பண்ணாங்க. இறுதியில பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யர், ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு, அவர் வந்து கலியுகத்துல தோன்றின 500 வருஷங்களுக்கு முன்னாடி. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்கோபாங்க அஸ்திரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை யஜேதிகி சுமேதசகா. கிருஷ்ணவர்ணம், கிருஷ்ணர் தான் ஆனா கருப்பு கிடையாது, துஷா கிருஷ்ணம், சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணா தான் ஆனா கருப்பு இல்லை, உருக்கிய பொன் நிறத்துல இருப்பார். அப்படி தங்கத்தை உருக்கி காய்ச்சி ஊத்துனா என்ன ஒரு கலர், மோல்டன் கோல்டு, அவ்வளோ அழகு சைத்தன்ய மகாபிரபு. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் ச அங்க உபாங்க அஸ்திரம், தன்னுடைய சகாக்களோட வரார், தன்னுடைய சகாக்கள், தன்னுடைய பரிவாரங்கள், தன்னுடைய அஸ்திரங்கள், ஆயுதங்களோட வரார். எதுக்கு? யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை, கலியுகத்துல சங்கீர்த்தன யஜ்யம், யஜ்யம் சங்கீர்த்தன பிராயை யஜயதிகை சுமேதசக. அப்ப போதுமான புத்திசாலிகள், புத்தி அறிவுள்ள அறிவுள்ளவங்க சைத்தன்ய மகாபிரபுவே நாம சங்கீர்த்தன கலந்துக்குவாங்க. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்கு, சைத்தன்ய மகாபிரபு சகாக்களோட தோன்றி கலியுக தர்மமான நாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த யஜ்யம் இருக்கு இல்லையா, கலியுகத்துல இந்த யஜ்யம் நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது சோடச நாம்சாம் கலோ கல்மஷ நாசனம் நா பிராபகாரம் சாச சர்வவேதேஷு திக்ஷையே. உபநிஷதங்கள் என்ன சொல்லி, இதை தவிர வேற உபாயம் கிடையாது. எல்லா வேதங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்தா இந்த 16 வார்த்தைகள், இது சோடச நாம்னாம் கலோ கல்மச நாசனம், கலியுகத்தினுடைய எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணி. கலியுகத்துல நிறைய குறைகள் இருக்கு, சொல்லிட்டே போகலாம், 2 நாள் 3 நாள் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இங்க வந்து அரசாங்கம் சரியில்லை, ஜனங்க சரியில்லை, பாவிகள் அதிகமாயிட்டாங்க, பொய் சொல்றாங்க, தவறு பண்றாங்க, இப்படி அடிக்கிட்டே போகலாம். கலையர் தோஷ நிதிராஜன், பாகவத் என்ன சொல்ல, ஒரு நிதிராஜனே கலியுகத்துல வந்து சமுத்திர மாதிரி குறைகள் இருக்கு, அடிக்கிட்டே போகலாம். கலையர் தோஷ நிதிராஜன் அஸ்தி ஏகோ மகான் குண, ஆனா ஒரு நன்மை இருக்கு கலியுகத்துல, என்னது, கீர்த்தனாயவ கிருஷ்ணசிய, கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனம், கீர்த்தனாயவ கிருஷ்ணசிய முக்த சங்க பரம்ருஜே. யார் ஒருத்தர் கலியுகத்துல பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, யார் ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் பண்றாங்களோ உடனடியா எல்லா விதமான கலகத்திலிருந்து விடுபடுவாங்க, எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் கலகத்திலிருந்து விடுபட்டு அவங்க பகவானை அடைவாங்க. அதை வந்து அந்த யுக தர்மம், அந்த சங்கீர்த்தன யஜ்யம், இந்த யாகத்தை வந்து சைதன்ய மகாபிரபு தொடங்கி வைக்கிறார். என்ன சொன்னார் கிருஷ்ணா, படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி யாகங்களை செய்து சுகமாயிருங்கள் என்று ஆசீர்வதித்தார். யாகம் பண்ணாதான் சந்தோஷமா இருக்க முடியும், யஜ்யம் பண்ணல நமக்கு எப்படி கிடைக்கும், இது எல்லாம் தானா வராது, மழை தானா வர்றது இல்ல, காற்று தானா வர்றது இல்ல, நெருப்பு தானா, எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அதிகாரி இருக்காங்க, கட்டுப்படுத்தக்கூடிய இருக்காங்க. இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், இது மாதிரி 33 கோடி தேவதை இருக்காங்க. நிறைய பேர் நமக்கு பேரே தெரியாது, 33 கோடி தேவதை இருக்காங்க. ஸோ அப்போ யஜ்யம் பண்ணால் அவங்கள திருப்தி அடைவாங்க. இந்த யஜ்யத்தில் மெயினாக திருப்திப்படுத்துறது விஷ்ணு, யஜ்யோவை விஷ்ணு, யஜ்யம் அப்படின்னாலும் விஷ்ணு தான், யஜ்யமூர்த்தி யஜ்ஞபதி. ஸோ விஷ்ணுக்கு யஜ்யமூர்த்தி யஜ்ஞபதின்னு பேர். யஜ்யம் அப்படின்னு சொன்னாலே அது விஷ்ணு தான். ஸோ விஷ்ணு திருப்தி அடைஞ்சு எல்லாரும் திருப்தி அடைவாங்க. யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம், விஷ்ணு திருப்தி அடைஞ்சால் எல்லாம் திருப்தி ஆகும். எப்படி இந்த பாகவதம் ரொம்ப அழகாக சொல்லுது இல்லையா, வேருக்கு தண்ணி ஊற்றுறதுனால கிளைகள் பழம் கனி பூ எல்லாருக்கும் சக்தி கிடைக்குது, எல்லாமே செழிப்பாக இருக்கு. வயிற்று குணவழிக்கிறதுனால உடல் உள்ள எல்லா பாகங்களும் திருப்தியாக வேலை செய்யுது. எதா தரோ மூல நிசேசனேன துக்கந்தி தஸ்கந்த புஜோபசாகா பிராணோபகாரம் எதேந்திரியானம் சர்வாகரணம் அச்சுதேச்சா. ஸோ பகவான் கிருஷ்ணர் இல்லை விஷ்ணு திருப்தி படுத்திட்டாலே எல்லாரும் திருப்தி அடைவாங்க. அப்போ யஜ்யம் செஞ்சால் தான் விஷ்ணு திருப்தி அடைவார், யஜ்யம் செஞ்சால் தான் மற்ற பிற தேவர்களும் திருப்தி அடைவாங்க. அப்போ தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். இப்போ ஏன் கழிவுத்தில் நம்ம சந்தோஷமாக வாழ முடியல, ஏன் நிறைய தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் வருது, சரியாக தண்ணீர் கிடைக்கிறது இல்லை, தண்ணி தட்டுப்பாடு, மழை சரியாக பெய்யறதில்லை, இல்லை மழை வந்தால் ஊரெல்லாம் வெள்ளம் ஆயிடுது, வந்து பெஞ்சுனா அப்படி பெய்து அடி பெய்ய மாட்டேங்குது, சூரியனுடைய வெளிச்சம் வெயில் கொடுமை தாங்க முடியல, இப்படி நிறைய இயற்கையோட உபாதைகள் நம்ம சந்திக்கிறோம். காரணம் என்னென்னா நம்ம யாருமே நம்முடைய தர்மத்தை செய்கிறது இல்லை, யஜ்யம் செய்கிறது. அதனால தான் சைதன்ய மகாபிரபு இந்த சங்கீத இயக்கத்தை தொடங்கினார். அதே மாதிரி தான் சில பிரபுபாத் தெய்வத்திரு ஆசா பக்திவேதான சுவாமி சில பிரபுபாத். ஸோ பிரபுபாத் என்ன பண்ணார், இந்த சங்கீர்த்தனத்தை உலகம் முழுதும் கொண்டு போனார். எல்லாரும் நிர்விசேஷ சூன்யவாதம், சூன்யவாதம் மாயாவாதம் உள்ள பல பல இடங்கள்லையும் கடவுள் கிடையாது, கடவுள் ரூபம் கிடையாது, நாம தான் கடவுள் இல்லை, கடவுளே இல்லை, அப்படி ஒன்று கிடையாதுன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு மத்தியிலையும் பிரபுபாத் போய் இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். ஸோ பிரபுபாரும் இங்கே தான் தோன்றினார். இந்த மாதிரி எண்ணற்ற ஆச்சாரியர்கள் தோன்றி நம்மளை வந்து இயக்கத்தில் பங்கெடுத்து வைக்கிறாங்க. குருவுடைய கருணையினாலையும் கிருஷ்ணாவுடைய கருணையினாலையும் வைஷ்ணவனுடைய கருணையினாலையும் நமக்கு சங்கீர்த்தம் எங்கேயோ கிடைச்சிருக்கு கலியுகத்தில். இது ரொம்ப ரொம்ப எளிமையானது, ரொம்ப எளிமையான சங்கீர்த்தம். இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு விதிமுறை கிடையாது இல்லையா, சங்கீர்த்தம் நாம சங்கீர்த்தம் மட்டும் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. இப்போ வேணாலும் சொல்லலாம், எங்கே வேணாலும் சொல்லலாம். நாம்னா மகாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ரார்பித நியமித ஸ்மரணேன காலகா. கிருஷ்ணா உங்க நாமத்தில் உங்க சக்தியை முழுவதும் வச்சிருக்கீங்க சொல்றாரு சைதன்யமாபிரபு. சைதன்யமாபிரபு சொல்றாரு கிருஷ்ணர் வந்து அவருடைய நாமத்தில் தன் சக்தியை முழுவதும் வச்சிருக்காரு. இதை சொல்றதுக்கு இடம் நேரம் காலம் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் சொல்லலாம். அதனால யார் வந்து இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும் விரும்புகிறாங்களோ, நான் சந்தோஷமாக வாழணும் வாழணும், நான் நல்லா வளமாக வளமாக என்னுடைய நாடு நான் என்னுடைய வீடு என்னுடைய நாடு என்னுடைய ஊர் சொந்த வளமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அவன் கட்டாயம் யஜ்யம் பண்ணியாகும். யஜ்யம் பண்ணாமல் சந்தோஷமாக வாழ முடியாது. அப்போ குறைந்தபட்சம் நம்முடைய உண்மையில் ஆக்சுவலி என்னென்னா யஜ்யம் பண்ணுறதுனால நம்ம பகவான்கிட்ட போயிடுவோம், பகவானை அடைவோம். நாம சங்கீர்த்தம் ஜப யஜ்யம் கிருஷ்ண யஜ்யானாம் ஜப யஜ்யோஸ்மி, நான் யாகங்களே ஜபயாகமாக இருக்கிறேன்னு கிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ ஜபம் பண்ணால் நம்ம கிருஷ்ணாட்ட போயிடுவோம். அப்போது அதுதான் லட்சியம், நம்முடைய வாழ்க்கையோட இறுதி லட்சியம் கிருஷ்ணாவை அடையிறது. ஆனால் இங்கே வாழும்போது சந்தோஷமாக வாழணுமே அதுக்கு பண்ணிதாகும். யார் ஒருத்தர் இங்கே வாழும்போது சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவன் கட்டாயம் ஜப யஜ்யம் பண்ணும், அரே சங்கீர்த்தன யஜ்யம் பண்ணணும். அதன் மூலமாக தன்னை பக்குவப்படுத்திட்டு பகவான்கிட்ட போயிடும். அப்போ வாழும்போது சந்தோஷமாக இருக்கணும், உடலை மட்டும் சந்தோஷமாக போகணும் அப்படின்னா கட்டாயம் இந்த நாம சங்கீர்த்தனை பண்ணியாகும், ஜப யஜ்யம் பண்ணியாகும். எல்லா மார்க்கும் சொல்லு, இஸ்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிறிஸ்தவ மார்க்கம் ஏது மார்க்கம் எடுத்துட்டாலும் ஆண்டவனுடைய நாமத்தை உச்சரிக்கணும், ஆண்டவனுடைய நாமத்தை அழையுங்கள், ஆண்டவனை விழிக்க விழியுங்கள், பரலோகத்தின் பரமபிதாவை துதித்து பாடுங்கள். இல்லை எல்லாரும் இறைவனுடைய நாமத்தை சொல்கிறாங்க. ஸோ இங்கே வேதத்தில் டைரெக்டாகவே சொல்லியிருக்கு, இது சோழசனாம்சம் கலோ கல்மசனாசனம் கலோத்து நாம மாத்திரையின பூஜிதே பகவான் ஹரி. அந்த பகவான் எல்லா மார்க்கும் சொல்லக்கூடிய அந்த பகவான் வந்து ஹரி. அவருடைய நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி யாகங்களை செய்து சுகமாக இருங்கள். ஏனென்றால் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கு தேவையான அனைத்தையும் இந்த யாகங்களால் அடையப்பெறும். இப்போ யார் ஒருத்தர் இந்த சங்கீர்த்தம் எங்கே பண்ணுறாங்களோ அப்போ இங்கே வாழும்போது சந்தோஷமாக வாழலாம், இறுதியில் பகவானை அடையலாம் என்று கூறி அவர்களை ஆசீர்வதித்தார். ஸோ இப்படி தான் சைதன்ய மகாபிரபு சகாக்களோடு தோன்றி இந்த பகவத்கீதை சொன்ன விஷயத்தை வந்து அவரே ஒரு பக்தராயிட்டு வந்து பகவத்கீதையில் பகவான் சொல்றார் யாகம் பண்ணி சந்தோஷமா இருங்க. ஸோ அவரே என்ன பண்ணாரு, அவரே ஒரு பக்தராக வந்து எப்படி யாகம் பண்ணணும்னு காமிக்கிறது, எப்படி சங்கீர்த்தனை பண்ணணும், எப்படி பக்தர்களுக்கு சேவை பண்றது, எப்படி பகவானுக்கு சேவை பண்றது, எப்படி நாமம் ஜபிக்கிறது, எல்லாம் சைதன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்குறாங்க. இதை விட நமக்கு வேற என்ன வேணும், வழிமுறை ரொம்ப எளிமையானதாயிடுச்சு. இந்த மந்திரமும் கஷ்டம் இல்லை, வழிமுறை ரொம்ப எளிமையானது. அப்போ நம்ம ரொம்ப சுலபமா இந்த பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடலாம், இந்த பௌதிக சிறையிலிருந்து விடுபட்டு பகவான் எப்படி நித்தியமாக வாழலாம். நம்மளோட ஆதாரமான நிலை முக்தி ஹித்வா அன்னதா ரூபேன சொரூபேன வவஸ்திதா. முக்தி ஹித்வா அன்னதா ரூபேன சொரூபேன வவஸ்திதா. முக்தி அப்படின்னா நம்முடைய ஆதாரமான நிலையில் போயிருக்கிறது. நம்முடைய ஆதாரமான நிலை கிருஷ்ணாவுடைய சேவை. கிருஷ்ணனுடைய சேவகரன். தீவேரை சொரூபோய் கிருஷ்ணரே நித்யதாஸ், கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகன். அப்போ யார் ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் நாம சங்கீர்த்தனத்தில் கலந்துக்கிறாங்களோ, அவங்க வீட்டில் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் செய்கிறாங்களோ, அவங்க இங்கே இந்த உலகத்தில் வாழும்போது சந்தோஷமாக இருப்பாங்க, இந்த உடலை விட்டவொடனே பகவான்கிட்ட. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அத்தியாவசியம், தவிர்க்க முடியாது, ரொம்ப ரொம்ப அவசரம். இந்த கலியுகத்தில் வந்து இதை தவிர ஒரு எளிமையான மார்க்கம் கிடையாது. பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கை தவிர எளிமையான மார்க்கம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கட்டாயம் நம்ம எல்லோரும் இது பண்ணணும். பாரத பூமித்தை மனுஷன் ஜென்மசாரத்தை குறை குறை பருவப்பட்டார். இந்த பாரத பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் தன்னை பக்குவப்படுத்திக்கணும், அதே போல் மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கணும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு பிரபுபாதர் குமார் ஆச்சாரியருடைய விருப்பம். பகவான் சைத்தன்யர், ஸ்ரீல பிரபுபாதர் இவங்கெல்லாம் நம்மகிட்ட கேட்டுக்கிறது தான், நம்ம இதை சரியாக பயன்படுத்திக்கணும், அதே போல் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லாட்டி சமுதாயத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. நம்ம யஜ்யங்கள் செய்யலை அப்படின்னா, யஜ்ய தான தவம் செய்யலை அப்படின்னு சொன்னால் சமுதாயம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு நம்மளை யாராலும் காப்பாற்ற முடியும். கிருஷ்ணன் சொன்னார், மச்சித்தா சர்வதுக்காலி மத் பிரசாதா தரிசேஷி. இந்த உலகம் துன்பம் நிறைந்தது, என்னுடைய கருணை மூலமாக அது ரொம்ப கடந்து ஈஸியாக கடந்துடலாம். அதை சித்தம் அகங்காரம் நான் சோசித்தேன். அதை விட்டு அகங்காரப்பட்டிருந்தேன் அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது. நிறைய பேர் சொல்லுவோம், நான் ஏன் சொல்லணும், நாயே விஷ்ணுடைய நாமத்தை சொல்லணும், நாயே அவர் வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அவங்கள யாராலும் காப்பாற்ற முடியும். அதே சமயம் ஓகே, கலியுகத்தில் வந்து நான் வந்து நாம சீக்கிரத்தில் கலந்துக்கிறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பக்தருடைய சேரும்போது அவங்க படிப்படியாக கிருஷ்ணர் மேலே அன்பு வளர்த்துக்கணும். யார் ஒருத்தர் வந்து பக்தருடைய சங்கத்தில் வராங்க, பக்தருடைய சங்கத்தில் வரலன்னா அவங்க அகங்காரம் இருக்கும். நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் கிருஷ்ணா கோயிலுக்கு போகணும், நான் ஏன் அவர் கும்பிடணும், நான் ஏன் அவர் நாமத்தை சொல்லணும், என்கிட்ட எல்லாமே இருக்கேன், என்கிட்ட கார் இருக்குது, பங்களா இருக்குது, என்னெல்லாம் இருக்குது, நான் அவர்கிட்ட போகணும். இப்போ இந்த பொய் அகங்காரம் இருந்ததுன்னா நம்ம திரும்பவும் ஜட உலகத்திலே பிற புனரப்பி ஜனனம், புனரப்பி மன்னனம், புனரப்பி ஜனனி ஜடரே செய்து வளர்ந்துட்டே இருப்போம். பிறப்பு இறப்பு சங்கரத்துக்கு முதல்ல வந்து நம்ம ஏற்றுக்கணும், கிருஷ்ணாவை ஏற்றுக்கணும். இந்த சங்கீர் பகவத்கீதை கிருஷ்ணா நமக்கு கொடுத்துருக்காரு, அதில் சங்கீர்த்தனம் யஜ்யம் பண்ணி சொல்கிறாரு, சைத்தன்யமா போய் பக்தராக வந்திருக்காங்க, கோபால் மாதிரி ஆச்சாரியர் அமைச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம பயன்படுத்தி, யார் இதை பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க சுமேதசகா, யஜ்யம் சங்கீர்த்தன பிராய் ஏஜேதியை சுமேதசா, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட். யார் ரொம்ப இன்டெலிஜென்ட் இந்த உலகத்தில், யார் ரொம்ப ரொம்ப புத்திசாலி பர்சன், ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன் யாருன்னா, புத்திசாலியான நபர் யாருன்னா, யார் ஒருத்தர் சைத்தன்யமா அப்படி நாம சங்கீர்த்தத்தில் கலந்துக்கிறாங்களோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பாக்கியசாலி கூட. ஏன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணிச்ச வந்து நம்மளுடைய கவலைகள்லாம் மறந்துடுவோம், துன்பங்களை மறந்துடுவோம், கவலை மறந்துடுவோம், சந்தோஷமாக இருப்போம், இங்கே வாழும்போது சந்தோஷமாக வாழ்வோம். இந்த உடலை விட்டது பகவான் ஹரே கிருஷ்ணா.